அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 21 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை ராணுவத்தால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர்களின் நினைவிடங்களான மாவீரர் துயிலும் இல்லங்களை புனரமைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு சாராரின் கோரிக்கை ஏற்படுத்தியிருக்கும் சர்ச்சை குறித்த செய்திகள்.
பிரேரணை கொண்டு வரக்கு யாராவது தூண்டுதல் இருந்ததா, இந்த பிரேரணைக்கு யார் யார் ஆதரவு தெரிவித்தார்கள், யார் வழிமொழிந்தது என்ற கோணத்தில் என்ன விசாரித்தார்கள். நான் வந்து சொன்னேன், மக்களின் கோரிக்கை, நான் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் இந்த சபைக்கு இந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றேன்.
மறைந்தவர்கள் தொடர்பான துயரங்களை பகிர்ந்து கொள்வது என்பது உளவியல் ரீதியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்த ஒரு ஆய்வு. மலேரியா இல்லாத நாடாக இலங்கை தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கிழக்கிழங்கையில் உவர்நீர் பகுதியில் மலேரியாவை பரப்பும் கொசுக்கள் பெருகத் தொடங்கியிருப்பது மலேரியா பரவல் குறித்த கவலையை அதிகப்படுத்தியிருப்பது குறித்த செய்திகள்.
மலேரியா பறக்கக்கூடிய அந்த அனோஃபிலின் நுளம்பினம் மிகவும் தூய்மையான, வெளிச்சம் படக்கூடிய, சுரளவு ஓடக்கூடிய அல்ல நிலையான நிலையாக வரும். ஆனால் இங்கு கண்டுபிடிக்கிறபடி உப்பு நீர் இல்லை, அதாவது கல்லடி பாறதுக்கு அருகில்
ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நிறுவனம் பிரான்சிலும் பல லட்சக்கணக்கான தொலைபேசி உரையாடல்களை ரகசியமாக ஒட்டுக்கேட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பிரான்சில் உள்ள அமெரிக்க தூதரை பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் அழைத்து பேசியிருக்கிறது. பிரான்சின் லெமாண்ட் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் மனுவல் வால்ஸ் விவரித்திருக்கிறார்.
Les révélations du monde que je n'ai pas encore eu l'occasion de lire, mais à partir des documents exportés par Edward Snowden, sont évidemment telles qu'elles apparaissent, telles que je les ai entendues sur votre antenne.
அமெரிக்காவிலிருந்து தப்பியோடியிருக்கும் உளவுத்துறை பகுப்பாய்வாளர் எட்வர்ட் ஸ்னோடனால் கசிய விடப்பட்ட ஆவணங்களை சுட்டிக்காட்டும் இந்த பத்திரிகை இந்த ஆண்டு முற்பகுதியில் 30 காலகட்டத்தில் 7 மேலான தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டுக்கேட்கப்பட்டன என்று இந்த ஆவணங்கள் காட்டுவதாக கூறியிருக்கிறது. உளவு பார்த்த குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்க அரசாங்கத்தால் தேடப்பட்டு வரும் எட்வர்ட் ஸ்னோடன் இப்போது ரஷ்யாவில் தஞ்சம் பூந்திருக்கிறார். ரஷ்யாவில் தெற்கே வொல்கோகிராட் நகரில் பேருந்தொன்றில் நடந்திருக்கும் குண்டு தாக்குதலில் குறைந்தது 5 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 20 அதிகமானோருக்கு காயம் பட்டிருக்கிறது. இஸ்லாமிய ஆயுததாரி ஒருவரின் மனைவி என்று நம்பப்படும் பெண்ணொருத்தி தற்கொலை குண்டுதாரி ஒருவர்தான் குண்டை வெடிக்கச் செய்தார் என்று ரஷ்ய பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
Сегодня в Волгограде около 14 в рейсовом автобусе произошел взрыв. В результате взрыва погибло как минимум 5, 20 пострадали.
குண்டு வெடித்த போது பேருந்தில் 40 பயணிகள் இருந்தார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து பிரதேசத்தில் உள்ள எல்லா பேருந்துகளையும் பேருந்து நிலையங்களுக்கு சோதனைகளுக்காக திரும்பி வரும்படி பணிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் 2011 விபத்துக்குள்ளான ஃபுகுஷிமா அணு ஆலையை அண்மித்திருக்கும் 6 நகரங்களையும் கிராமங்களையும் சுத்திகரித்து கதிர் இயக்க அபாயங்களை அப்புறப்படுத்தும் வேலைகள் மேலும் 3 வருடங்களுக்கு தாமதிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று ஜப்பானிய அரசு அறிவித்திருக்கிறது. 2011 மக்கள் கைவிட்டு வெளியேறிய நகரங்களை சுத்திகரித்து பாதுகாப்பானவையாக மாற்றுவது தாம் முன்னர் மதிப்பிடப்பட்டதை விட மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது என்று அரசு அறிவித்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் கதிரியக்கத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட நகரங்களில் வேலை இன்னும் ஆரம்பமாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. 90,000 அதிகமான மக்கள் தத்தம் வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலையில் இருக்கிறார்கள். டோக்கியோவில் எமது பிபிசி நிறுவனம் கருத்துப்படி இவர்கள் பலர் தாங்கள் திரும்பிச் செல்லவே மாட்டார்கள் என்று தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தீயை அணைக்கும் படையினர் கடுமையான காற்றையும் கொதிக்கும் வெப்பத்தையும் எதிர்த்து போராடி வருகிறார்கள். 3 காட்டுத்தீகளும் ஒன்றாக இணைந்து 100 கிலோமீட்டர் பகுதிக்கு பரவிடாமல் அவர்கள் தடுத்து வருகிறார்கள். முன்னொருபோதும் காணப்படாத அவசரகால நிலை இது என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. 11 வயது சிறுவனர் உட்பட பல சிறுவர் சிறுமிகளை கைது செய்திருக்கும் போலீசார் வேண்டுமென்றே தீ வைத்தார்கள் என்று இவர்கள் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 200 மேற்பட்ட வீடுகள் ஏற்கனவே தீயினால் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 2 உலகப் போரில் போலந்து நாட்டு கைதிகள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டமை பற்றி நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மிக முக்கியமான கோப்புகளை ரஷ்யா மறைத்து வைத்தது ஏனென்று தமக்கு சரியான விளக்கம் தரவில்லை என்று மனித உரிமைகள் பற்றி ஐரோப்பிய நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 20,000 மேற்பட்ட போலந்து நாட்டு ராணுவ வீரர்கள் 1940 கொல்லப்பட்டார்கள். பிற்காலத்தில் இந்த சம்பவம் கட்டின் படுகொலைகள் என்று விவரிக்கப்பட்டது. இந்த படுகொலைகளுக்கு பொறுப்பு ஜெர்மனியின் நாசி ஆட்சியினர்தான் என்று 50 குற்றம் சாட்டி வந்த சோவியத் யூனியன் 1990 கட்டின் படுகொலைக்கு தாங்கள்தான் பொறுப்பென்று குறிப்பிட்டது. மனித உரிமைகள் பற்றிய ஐரோப்பிய ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றதால் இந்த கொள்கைகள் பற்றி தீர்ப்பதையும் வழங்கும் அதிகாரம் ஐரோப்பிய நீதிமன்றத்திற்கு இல்லை என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை ராணுவத்தால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட விடுதலை புலி போராளிகளின் நினைவிடங்களான மாவீர துயரும் இல்லங்களை புனரமைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு சாராரும், இப்போதைக்கு இது உடனடி பிரச்சினை அல்ல என்று மறுசாராரும் பகிரங்க நிலைப்பாடுகள் எடுத்திருப்பது இலங்கை தமிழ் அரசியலில் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இது குறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தத்தினால் இறந்தவர்கள் மற்றும் யுத்த முதலில் கொல்லப்பட்ட விடுதலை புலி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் நினைவு கூர்வது தொடர்பில் சாவகச்சேரி மற்றும் கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி ஆகிய பிரதேச சபைகள் மேற்கொண்டுள்ள தீர்மானங்கள் இராணுவத்தின் செயற்பாடுகளை அதிகரிக்க செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சாவகச்சேரி பிரதேச சபையில் இந்த பிரேரணையை கொண்டு வந்திருந்த சபை உறுப்பினர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்ரீரஞ்சன் அவர்களை தொடர்பு கொண்டு, ஏன் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தீர்கள், அந்த தீர்மானத்தின் விவரம் என்ன என்று கேட்டேன்.
மக்கள் இந்த கோரிக்கையை வச்சபடியே நாங்கள் இந்த பிரேரணையை இந்த சபைக்கு கொண்டு வந்தோம். இதுவரை காலமும் நடந்த யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் எல்லோருக்கும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தவும், மாவீரர் துயிலும் இல்லங்கள் என்று அறியப்பட்ட இடங்களில் உள்ள கல்லறைகளில் உடல்கள் புதைக்கப்பட்டவர்களும் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் அவரவர் குடும்பத்தினரும் மற்றும் உருத்துடையவர்களும் நினைவஞ்சலி செலுத்துவதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி தருமாறு மாண்புமிகு வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் அவரை கோருவதென்று தீர்மானம் ஒன்றை எமது சபை முன்வைக்கிறது. இத்தீர்மானம் தவசாளர் சிற்றம்பலம் துரராசா அவர்கள் தலைமையில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சபையில் மொத்தம் 15 பேர், ஒருவர் சமூகம் அளிக்கவில்லை, ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதை 13 பேருடன் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது
என்றார் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் ஸ்ரீரஞ்சன் அவர்கள். பிரச்சனைக்குரிய இந்த பிரேரணை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைக்கு தாங்கள் தெரிவிக்கவில்லை என்றும், ஆயினும் அவர்கள் இதை பற்றி அறிந்த பின் தங்களை கேட்டபோது அதற்கான விளக்கத்தை அளித்ததாகவும் ஸ்ரீரஞ்சன் கூறினார். அதே நேரம் இந்த பிரேரணை சாவகச்சேரி பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் பிரேரணையை கொண்டு வந்த உறுப்பினர் ஸ்ரீரஞ்சன் அவர்களை சாவகச்சேரி போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள்.
இந்த பிரேரணை கொண்டு வந்ததுக்கு பிறகு போலீசார் வந்து விசாரணைக்கு அழைத்திருந்தார். பல கோணங்களில் விசாரித்தார்கள். அதாவது பிரேரணை கொண்டு வரக்கு யாராவது தூண்டுதல் இருந்ததா, இந்த பிரேரணைக்கு யார் யார் ஆதரவு தெரிவித்தார்கள், யார் வழிமொழிந்தது என்ற கோணத்தில் என்ன விசாரித்தார்கள். நான் வந்து சொன்னேன், மக்களின் கோரிக்கை, நான் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் இந்த சபைக்கு இந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றேன், அது வெற்றிமுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்று சொன்னேன். அவர்களை கேட்டேன், இது ஏன் விசாரிக்கிறீர்கள், என்ன காரணமனை, இது மேலிடத்தில் உத்தரவு, அதனாலே விசாரணை செய்கின்றோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, சென்று வாருங்கள் என்று என்னை மூன்றரை மலத்தியாலம் விசாரணைக்கு பின் அனுப்பி வைத்தார்கள்
என்றார் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் ஸ்ரீரஞ்சன் அவர்கள். அதேவேளை கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச சபையினர் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ள கிளிநொச்சி மாவீரர் துயரம் இல்லம் அமைந்திருந்த இடத்தை சிரமதானத்தின் மூலம் துப்புரவு செய்வதற்கு தீர்மானம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இதனை அடுத்து அந்த இடத்தை சுற்றிலும் பெருமண்ணிக்கையான போலீசார் நிறுத்தப்பட்டு அந்த இடத்தை இராணுவத்தினர் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமைகள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
உடனடியாகவே வன்னியில் உள்ள சகல மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு இராணுவத்தினர் அனுப்பப்பட்டு, இப்பொழுது சகல மாவீரர் துயிலும் இல்லங்களும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக பல்வேறுபட்ட மாவீரர் துயிலும் இல்லங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு அங்கும் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தத்தில் கொல்லப்பட்ட மாவீரர்களையோ அல்லது பொதுமக்களையோ நினைவு கூறுவது நிச்சயம், அதை யாரும் மறக்க முடியாது. அது ஒரு முக்கியமான விடயமும் கூட. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பயங்கரவாதிகளாக இருக்கலாம், ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு லட்சியத்துக்காக போராடியவர்கள், போராளிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் மாத்திரமல்ல எமது எதிர்கால சந்ததியும் அவர்களை நினைவு கூறுவது யாராலும் தடுக்க முடியாது. இந்த மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுகின்ற பொழுது கோயில்களில் கூட தீபம் ஏற்றக்கூடாது, ஊர்களில் கூட தீபம் ஏற்றக்கூடாது என்ற மிக பயங்கரமான அடக்குமுறைக்குள் நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருந்தோம். இப்பொழுதும் கூட அதே விதமான அடக்குமுறைகள் இருக்கின்றது
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். அத்துடன் இந்த பிரதேச சபைகளின் இத்தகைய நடவடிக்கைக்கு இது உகந்த நேரம் அல்ல என்று கருத்து வெளியிட்டிருந்தீர்களே, அது ஏன் என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் ராணுவம் தன்னை பலப்படுத்த உதவக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது நாங்கள் இது உகந்த நேரம் அல்ல, சரியான நேரம் பெற வேண்டும் என்பதை நான் கூறினேன். அது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான போராளிகள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் எல்லோரையும் நினைவு கூறும் முகமாக நிச்சயமாக மாகாண அரசு எதிர்காலத்தில் அதற்கான ஒரு நினைவாலயத்தை நிறுவ வேண்டும். அது மிக மிக தேவையான ஒன்று. இப்பொழுதுதான் மாகாண சபை அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே அந்த சரியான சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அதை நாங்கள் எங்களால் நிறைவேற்ற முடியும். அதனை இந்த அரசாங்கம் எவ்வளவு அடக்குமுறைகளை கொண்டு வந்தாலும் கூட அது தமிழ் மக்களுடைய உரிமை. ஆகவே அதனை நாங்கள் செய்வோமானால் நாங்கள் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதனூடாக ராணுவ அடக்குமுறைகள் மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோமா என்ற நிலைமைகள் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் நாங்கள் இதை புத்திபூர்வமாக சரியான முறையில் அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். மாவீரர் துயிலும் இல்லங்களை புனரமைப்பது, மாவீரர்கள் உட்பட யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை குறித்து மூன்று மாவீரர்களின் தாயாராகிய பெண்மணி ஒருவரிடம் கருத்து கேட்டேன்.
நாங்களும் மூன்று பிள்ளைகளை எல்லாம் வளர்ந்து எடுத்து சரியான கஷ்டமான நிலைமையில இருக்கிறோம். பிரச்சனையிலிருந்து வரும்போதுதான் எல்லாரும் பயன்றதா இருக்குது. இனி ராணுவத்தால் எங்களுக்கு எதுவும் பிரச்சனையிலிருந்து வருமோ என்னவோ நாங்கள் தனி இருக்கிறது இப்படி எல்லாம் என்ன செய்கிறீங்களா அவையோடு சொல்லி எடுக்க மாட்டேன். நினைவு கூறணும், இல்லை அஞ்சலி ஏதோ செய்யத்தான் வேணும். செய்யாம இருந்து அவை செய்த ஏதோ ஒரு ஆத்மா சாந்தி கிடையாது வேணும். ஏதோ புழக்க ஏதோ கொளுத்தி வச்சு எல்லாம் ஏதோ செய்யத்தான் வேணும்
என்றார் மூன்று மாவீரர்களின் தாயாராகிய அந்த பெண்மணி.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். போரின் போது பல்லாயிரக்கணக்கானோர் மரணமடைந்த சூழலில் குறிப்பாக பொதுமக்களும் இருந்த நிலையில் பொதுமக்கள் தங்களது உயிர்நீத்த சொந்தங்களின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் தங்களது துயரத்தை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளவும் அனுமதிக்கப்படுவது உளவியல் ரீதியாக அவசியம் என்று கூறப்படுகிறது. சாவகச்சேரி பிரதேச சபையின் இந்த தீர்மானம் விடுதலை புலிகள் இயக்க போராளிகளின் கல்லறைகளை பற்றி மட்டுமே பேசுகையில் இந்த பகுதியில் பொதுவான ஒரு துயரத்தை பகிர்ந்து கொள்வது எந்த அளவுக்கு அவசியம் என்று வவுனியா மருத்துவமனையில் இருக்கும் உளவியல் மருத்துவர் டாக்டர் சிவதாஸ் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
உலகம் முழுவதும் உள்ள கல்லறைகள் பொதுவாக இந்த இணைவிறக்க செயற்பாட்டுக்கு உதவியாக அமைந்துள்ளது எல்லோரும் அறிந்த உண்மை. ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு யுத்தத்துக்கு பிற்பட்ட ஒரு நிலைமையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இறந்துள்ள நிலைமையில் நான் எனது தனிப்பட்ட கருத்தின்படி ஒரு பொதுவான போராளிகள் பொதுமக்கள் எல்லாருக்குமான ஒரு பொதுவான நினைவாலயம் அல்லது மொனியுமண்டன் சொல்வார்கள் நினைவு இடத்தை அமைத்து அதில் எல்லாரும் தங்களுடைய இளவிறக்க செயற்பாட்டை செய்வதுதான் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் மறந்துவிட முடியாத ஒன்று, போரில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் போராளிகளை தவித்து பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அப்ப அவர்களுடைய அந்த நினைவுகளை சுமந்தபடியும் அவர்கள் காணாமல் போனவர்கள் போரில் நினைக்கப்பட்டவர்கள் என்ற பலருடைய துன்பங்களை சுமந்திருப்பவர்களுக்கும் இந்த இளவிறக்க செயற்பாடு தேவைப்படுது. ஆக இந்த போருக்கு பிற்பட்ட இந்த காலப்பதி ஒட்டுமொத்தமாக போராளிகள் பொதுமக்கள் இறக்கப்பட்ட எல்லோருடனும் ஞாபகார்த்தமான ஒரு நினைவாலயம் அமைக்கப்படுதலே சாலச்சிறந்தது.
ஆனால் இந்த போராளிகளை பொறுத்தவரை போராளிகள் இயக்கத்திலே கூட அதில் சேர்ந்த போராளிகள் எல்லோரும் இயக்கத்தின் பாலும் அல்லது இயக்கத்தின் கொள்கைகளின் மீதும் பற்று வைத்து இணைந்தார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லோரும் வலுக்கட்டாயமாகவும் பலர் இணைந்திருக்கிறார்கள். பலர் வந்து இந்த அனாதைகள் போரினால் அனாதைகளாக குழந்தைகள் இணைந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லோருமே இந்த ஒரு பிரிவினைவாதத்துக்காகத்தான் அல்லது தனி ஈழம் என்ற ஒரு கொள்கைக்காகத்தான் அவர்கள் இணைந்தார்கள் என்று சொல்ல முடியாத பொழுது அவர்களது குடும்பத்தினரோ உறவினர்களோ அவர்களது நினைவுகளை அஞ்சலி செலுத்துவதிலே தவறேதும் இல்லை என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
தவறு எதுவும் இல்லை என்றால் நீங்கள் இந்த போராளிகள் போன்ற ஒரு 30,000-40,000 நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் 100,000-க்கும் அதிகமான பொதுமக்களும் செய்த எல்லோருக்குமான ஒரு பொது நினைவாலயத்தை அமைப்பதன் மூலம் அவர்களுடைய இளவிறக்க செயற்பாட்டையும் இப்படியான ஒரு பொருட்கு பிற்பட்ட காலப்பகுதியில் செய்வதுதான் என்னை பொறுத்த நான் நினைக்கிறேன் சாலச்சு வந்தது. அதிலும் முக்கியமாக இது வந்து ஒரு குணமாக்குகின்ற வெளியே தரணும், அதாவது குணமாக்குற ஹீலிங். இந்த ஹீலிங்கை பொறுத்தவரையில் சமய தலைவர்களும் சமய நிறுவனங்கள் அடுத்தது இப்ப உளவியல் அல்லது மருத்துவத்துறை சார்ந்த உள மருத்துவ சமூகவியல் சார்ந்தவர்கள் இந்த பணியில் ஈடுபடுவதன் மூலம் நான் நினைக்கிறேன் சரியான இலக்கினை அடைய முடியும்.
இந்த மாதிரியான மாவீரர் துயிலும் இல்லங்கள் போன்ற ஒரு கல்லறைகளை மட்டும் புதுப்பிப்பதால் இந்த பிரச்சனை அரசியலாகும் என்றுதான் நீங்க நினைக்கிறீர்களா?
இல்ல, இதை மட்டும் செய்வதால் அந்த இளவிறக்க செயற்பாடு, அதாவது நாங்கள் இந்த மனக்காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்கு சரியாக அமையாது. அந்த நோக்கத்தை பொறுத்தவரை முற்றுமுழுதாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ள இந்த நிலையில் எல்லா குடும்பத்தினரையும் குடும்பத்தினர் உறவினர்களுக்கும் பொதுவான ஒரு நினைவாலயம் எழுப்பப்பட்டு அதில் அந்த அப்படியான ஒரு இளவர கட்சி ஏற்பாடு சிரமமாக நடத்தப்படுறது மிக முக்கியமானது.
ஆனால்
இந்த நடவடிக்கைக்காக 2009 பல தடவை சில மாநாடுகளில் கூட சொல்லி முன்வைத்துள்ளேன்.
ஆனால் அரசாங்கம் வந்து போருக்கு பிறகு போரில் உயிர் நீத்த இலங்கை படையினருக்கு முல்லைத்தீவிலே ஒரு நினைவு மண்டபம் என்றெல்லாம் கட்டி வருகிறது. ஆனால் நீங்கள் சொல்வது போன்ற அந்த கருத்து இன்னும் அரசாங்கத்தின் மனதில் படவில்லை போல தெரிகிறது.
அது முக்கியமா நான் 2-3 விடயங்கள் குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று, இப்ப தை அமாவாசை போன்ற ஒரு பொதுவான எல்லா தாய் தகப்பனை விடுத்து மற்ற வழியிலும் இறந்த உறவினர்கள் சகோதரங்கள் தூரத்துறவுகள் போன்றவற்றை நினைவு கூறுகின்ற பிதிர்கடன்களை செலுத்துகின்ற ஒரு தை அமாவாசை போன்ற ஒரு நாளை ஒரு பொது துயரை அந்த இளவிறக்க நாளாக பொதுவாக பிரகடனப்படுத்தலும் பொதுவான ஒரு நினைவாலயம் போன்று ஒரு கிறிஸ்தவ இந்து ஆலயம் வடிவமைப்பில் இணைக்கப்பட்ட ஒரு பொது நினைவு மண்டபத்தில் இறந்தவர்களின் நினைவுகள் பொறிக்கப்பட்டு ஒரு குமனான அரசியலுக்கு அப்பாற்பட்ட சமூக உளவியல் சமய தளங்களில் இந்த இளவிறக்க செயற்பாடு நடைபெறும் பொழுது மாத்திரம்தான் நாம் நினைக்கின்ற அந்த இளவிறக்க செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது என்னது கருத்து.
மருத்துவர் டாக்டர் சிவதாஸ். இந்திய பெருவர்த்தக நிறுவனமான டாடாவுக்கு அளிப்பதற்காக கொழும்பு கம்பெனி தெருவில் அரசு கையகப்படுத்தும் நிலத்தில் குடியிருப்பவர்கள் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்பை அளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
இந்திய டாடா நிறுவனத்துக்கு வழங்குவதற்காக கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் கையகப்படுத்தப்படவுள்ள காணிகளில் வசிக்கும் மக்களுக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1 முன் அந்த காணிகளை விட்டு விலகிச் செல்லுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்வைத்த தீர்வு திட்டமொன்றை ஏற்றுக்கொண்ட பின்னரே தலைமை நீதிபதி உட்பட 3 நீதிபதிகளின் குழு இந்த உத்தரவை பிறப்பித்தது. இன்று தீர்ப்பை அறிவித்த தலைமை நீதிபதி கையகப்படுத்தப்படவுள்ள காணிகளில் வசிக்கும் மக்களுக்கு நஷ்டஈடுகளை வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளது தெரிவித்தார். 1 நஷ்டஈடுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அதுவரை மாதாந்த வாடகை பணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். நஷ்டஈட்டை பெற்றுக்கொள்ள விரும்பாத மக்களுக்கு 2 பின்பு கொழும்பு கொம்பெனித்தெரு பகுதியில் மாடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தலைமை நீதிபதி. இவ்வாறு வீடுகளை கட்டிக் கொடுக்கும் வரை மாதாந்த வாடகை பணம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த தீர்வு திட்டத்துக்கமைய சுமார் 150 குடும்பங்கள் நஷ்டஈட்டை பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறிய நகர அபிவிருத்தி அதிகார சபை மேலும் 250 குடும்பங்கள் வீடுகளை பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகள் பின்பு இந்த உத்தரவை பிறப்பித்தனர். வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்பு இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாக பிரதேசவாசிகள் தனது அதிருப்தியை தெரிவித்தனர். டிசம்பர் மாதம் 1 முன் வீடுகளை விட்டு விலகிச் செல்லுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எமக்கு புதிய வீடொன்றை உடனடியாக வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு 3 கால அவகாசம் அவசியம் என்று தெரிவித்தார் அந்த பிரதேசவாசி. 1 பின்னரே நஷ்டஈடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எமக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக எமக்கு வீடுகளை விட்டு விலகிச் செல்ல முடியாது. எனவே உடனடியாக நஷ்டஈட்டை பெற்றுத்தருமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்று தெரிவித்தார் அந்த பிரதேசவாசி.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார். மலேரியா இல்லாத நாடாக இலங்கை தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கிழக்கிலங்கையில் உவர்நீர் பகுதியில் மலேரியாவை பரப்பும் கொசுக்கள் பெருகு துவங்கியிருப்பது மலேரியா பரவல் குறித்த கவலையை அங்கே அதிகப்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மலேரியாவிலிருந்து முற்றாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் இலங்கையில் அந்நோய் மீண்டும் தலைதூக்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனையடுத்து சுகாதார சேவை அதிகாரிகள் உசார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக 3 மலேரியா காய்ச்சல் நோயாளிகள் உள்நாட்டில் அடையாளம் காணப்படாத நிலையில் 2012 இலங்கை மலேரியாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாடாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது. இந்த பிரகடனம் வெளியான பின்னர் 3 மலேரியா நோயாளிகளாக இனங்காணப்பட்டுள்ளார்கள் என்று கூறப்படுகின்றது. கலனி பல்கலைக்கழகம் கிழக்கு மாகாணத்தில் மேற்கொண்ட ஆய்வில் மலேரியா நோய் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி உள்ளது. இந்நிலையில் மட்டக்களப்பு பிராந்திய மலேரியா தடுப்பு நடவடிக்கைக்கான வைத்திய அதிகாரி டாக்டர் MIM ஃபரித் அகமத் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டேன்.
2010 அதாவது இந்த நாட்டுக்கு சொந்தமான மலேரியா கேசஸ் மிக குறைவு. மாறாக வரக்கூடிய அனைத்து கேசுகளும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியதான் இருக்கு. 2010 எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலனியைச் சேர்ந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இங்கே ஆராய்ந்தது. அதன் மூலமாக பொதுவாக குழம்பு வளரக்கூடிய அந்த ஸ்தானத்தை விட்டு மாறாக அதுக்கு எதிரான ஒரு நீர் தடாகத்தில் வளரக்கூடிய ஒரு நிலவரம் அங்கே காணப்படுது. அதாவது மலேரியா பறக்கக்கூடிய அந்த அனோஃபிலின் என்ற அனோஃபிலின் உளம்பினம் மிகவும் தூய்மையான வெளிச்சம் படக்கூடிய ஓரளவு ஓடக்கூடிய அல்லது நிலையான நிலையாக வரும். ஆனால் இங்கே கண்டுபிடிக்கப்படி உப்பு நீரில், அதாவது கல்லடி பாறத்துக்கு அருகில் செஞ்ச ஒரு இதில் உப்பு நீரில் வளர்ற ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிருக்குது. இது வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலவரம். என்னென்னு சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெக்டர், அதாவது இந்த நனோஃபிலின் உளம்பின் இனம் இருந்து கொண்டிருக்குது. நோயை பரப்பக்கூடிய பரசைட் என்றது இல்லாமல் இருக்கு எங்கள் நாட்டில். இந்த அனோஃபிலின் உளம்பு இருக்கக்கூடிய நிலையில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மக்கள் அந்த பரசைட்டோடு வந்தால் எங்களுடைய மக்களுக்கு அது மீண்டும் தொற்றை ஏற்படுத்தி ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டாக்கி ஒரு எபிடமிக்காக உண்டாக்கக்கூடிய நிலவரம் ஏற்படலாம். உதாரணமாக எங்களுக்கு இந்த வருஷம் இதுவரையில் வெளிநாட்டு கேஸும் இல்லை, எங்களுக்கு இண்டிஜினஸ் கேஸும் இல்லை. அதாவது 2010 பிறகும் எங்களுக்கு வந்ததெல்லாம் ரெண்டு அல்ல ஒரு வருஷத்துக்கு 2-3 மலேரியா நோய் நான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவையெல்லாம் வெளிநாட்டு வெளியிலிருந்து வந்தவங்க அல்லது உள்நாட்டில் தொட்டப்பட்டவர்கள் யாரும் அங்கே இல்லை
என்று கூறிய அவர், கரையோர பிரதேச உவர்நீரில் மலேரியா நோய்காவியான அனோப்லிஸ் நுழம்பு காணப்பட்டது வளமைக்கு மாறானது என்றும், வளமையான தடுப்பு நடவடிக்கைகள் அங்கும் தற்போது தங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
நாங்கள் இந்த உவர்நீர் பிரதேசங்களில் வாழக்கூடிய இந்த மக்களை இப்போ நான் கருத்து கொள்ள வேண்டியிருக்கு. ஏற்கனவே நாங்கள் அந்த மக்களை அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய பாப்புலேஷன் நான் கருத்தில் எடுக்கலை என்றால் இங்கு எங்களுக்கு மலேரியா பெருக்கம் இருக்கலை. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வெளிநாட்டிலிருந்து பரசைட் வரக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த உவர்நீரில் வளரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால பாரம்பரியமாக நாங்கள் மலேரியா பெருகி வந்த இடங்களில் என்ன நிலையை கண்ட்ரோல் யுக்திகளை பயன்படுத்தினமோ அதை இங்கே பயன்படுத்த வேண்டிய நிலை வரை இப்போ ஏற்பட்டிருக்கு
என்றும் தெரிவித்த டாக்டர் MIM ஃபரித் அகமத், தென்னாப்பிரிக்கா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தருபவர்கள் மூலமே இந்நோய்காவிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
விமான நிலையத்தில் இப்படியான நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்களை உடனடியாக அங்கே இரத்த பரிசோதனை செய்கிறாங்க செய்து அல்லது அங்கு அவங்க இனம் காணப்பட்டாலோ படவில்லையோ அவரை எங்கெங்கே ஊருக்கு அவங்க வராங்களோ அந்த ஊருக்குரிய மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அவங்கள அந்த இடத்துல அவங்க பாசிட்டிவாக காணப்படலாவிட்டாலும் இங்கே வந்தவங்களுக்கு வந்து சேர அதுக்கு பிறகு அவங்க டெவலப் ஆகி இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் 1 மாத காலம் அவங்கள நாங்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து செல்கிறோம் அவங்கள
என்றும் தெரிவித்த அவர், உலக சுகாதார ஸ்தாபனத்தில் மலேரியா இல்லாத நாடாக இலங்கை உறுதிப்படுத்துவதை இது பாதிக்காது என்று தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. கடந்த சனிக்கிழமை தமிழ்நாட்டின் கடற்பரப்பில் சிறைப்பிடிக்கப்பட்ட சீமேன் கார்டு கப்பலின் தலைமை பொறியாளர் மீண்டும் தற்கொலைக்கு முயன்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் TN கோபாலன்.
அண்மையில் தூத்துக்குடி அருகே சிறைபிடிக்கப்பட்ட சீமேன் கார்டு கப்பலின் தலைமை பொறியாளர் சிட்ரங்கோ வாலேரி மீண்டும் தற்கொலைக்கு முயன்றிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. கப்பலின் கேப்டன் உட்பட கைது செய்யப்பட்ட 35 பேர் தற்போது பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். சிறையில் வாலேரி தான் அணிந்திருந்த சட்டையினை கழுத்தில் சுற்றி இறுக்கிக் கொள்ள முயற்சித்ததை கண்ட சிறை காவலர்கள் அவரிடமிருந்து சட்டையை பறித்ததாக கூறப்படுகிறது. அவர் உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை. இதற்கு முன்பும் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவரையும் கப்பல் கேப்டனையும் கைது செய்ய போலீசார் சென்ற போதும்
வாலேரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். ஆனால் உடனடியாக மீட்கப்பட்டு விட்டார்.
அவர் சிறையில் அமைதியற்று காணப்படுவதாகவும் கடும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சிறையில் உள்ள கப்பல் ஊழியர்களில் 35 பேரில் பிரிட்டனை சேர்ந்த 60 சென்னை பிரிட்டிஷ் தூதுவரக அதிகாரிகள் சிலர் சந்தித்து பேசியிருக்கின்றனர். இந்திய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட சீமேன் கார்டு ஊழியர்கள் மீது இந்திய கடற்பகுதியில் அனுமதியின்றி நுழைந்தது, முறையான ஆவணங்களின்றி ஆயுதங்கள் வைத்திருந்தது, பாதுகாப்பு பணிக்கு தேவைப்படுவதை விடவும் அதிகமான அளவில் தோட்டாக்களை வைத்திருந்தது, இந்திய சட்டங்களுக்கு புறம்பாக அதிவேக பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் டீசலை சிலரிடமிருந்து வாங்கியது உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பாக வழக்குகளை மாநில அரசின் கடலோர காவற்படை பிரிவு பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் கைதான பின் 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இன்றைய விளையாட்டரங்கத்தில் இலங்கையில் அரசின் ஆதரவுடன் முன்னேற்றம் அடைந்து வரும் ரக்பி கால்பந்து விளையாட்டு பற்றி வீரகேசரி பத்திரிகையின் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் நெவில் அந்தனியிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்த வருடம் நடைபெற்ற ஏப்ரல் மாதத்திலே இலங்கையில் ஒரு போட்டி நடைபெற்றது, ஏசியன் ஃபைனேஷன், ஆசிய ஐந்து நாடுகள் முதலாம் பிரிவு போட்டிகள். இந்த போட்டிகளிலே கடந்த சில வருடங்களாக, அதாவது கீழ்மட்டத்திலிருந்து மூன்றாவது பிரிவு, அதிலிருந்து இரண்டாம் பிரிவு, பின்னர் முதலாம் பிரிவு, இப்பொழுது முதலாம் பிரிவிலே இலங்கை அணி கடந்த இரண்டு வருடங்களாக விளையாடி வந்தது. கடந்த வருடம் இரண்டாம் இடத்தை பெற்றிருந்தது. இந்த வருடம் இங்கே நடத்தப்பட்ட போட்டிகளிலே நாங்கள் 15 பேர் கொண்ட ரக்பி போட்டிகளிலே இலங்கை இம்முறை சாம்பியன் ஆகியிருந்தது. முதலாம் பிரிவு சாம்பியன் ஆனதன் காரணமாக அடுத்த வருடம் டாப் 5 என்று சொல்வார்கள், முன்னிலை பெற்ற ஐந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கலந்து கொள்ள, அது கிட்டத்தட்ட ஆசிய கிண்ணத்துக்கு ஒப்பான ஒரு போட்டியாக இருக்கும். அடுத்த வருடம் நாங்கள் விளையாடும் இந்த ஆசிய ஐந்து நாடுகள் பிரதான பிரிவு போட்டியிலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த போட்டிகள் வந்து 2015 ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கிண்ண போட்டிகளுக்கான தகுதிக்கான போட்டியாகவும் அமைகின்றது. ஆக இந்த போட்டிகளிலே பிரதான பிரிவிலே இப்பொழுது முதலாவது நிலையில் இருக்கும் ஜப்பான், இரண்டாம் நிலையில் இருக்கும் தென்கொரியா, மூன்றாம் நிலையில் இருக்கும் ஹாங்காங், நான்காம் நிலையில் இருக்கும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுடன் இலங்கை அந்த பிரதான போட்டியிலே அடுத்த வருடம் விளையாட உள்ளது. இதேவேளை நாங்கள் அணிக்கு 70 கொண்ட போட்டிகளை எடுத்துக்கொண்டோமானால், இந்த வருடம் எமது அணியில் அணி விளையாடிய மூன்று சுற்றுகளில் முதலாவது சுற்று மலேசியாவில் நடைபெற்றது, அங்கே இலங்கைக்கு 4 இடம் கிடைத்தது, பலம் வாய்ந்த தென்கொரியாவிடம் மேலதிக நேரத்தின் போது நாங்கள் தோல்வி அடைந்ததால் 4 இடத்தை பெற நேரிட்டது. ஆனால் தாய்லாந்தில் நடைபெற்ற அணிக்கு 70 கொண்ட போட்டியில் தென்கொரியாவை வெற்றி கொண்டு 3 இடத்தை பெற்றது இலங்கை அணி. மீண்டும் இந்தியாவில் இந்த மாதம் நடைபெற்ற போட்டிகளிலும் 3 இடத்தை பெற்றுக்கொண்டது. அந்த வகையிலே தற்போது அணிக்கு 70 கொண்ட ரக்பி போட்டிகளில் ஆசியாவில் 3 நிலை இலங்கைக்கு கிடைத்துள்ளது.
ரக்பி 15 அணிக்கான ட்ரை நேஷன்ஸ், அதாவது 3 நாடுகள் பங்கு பெற்றுகின்ற போட்டி எதிர்வரும் 26 தேதி இலங்கையில் நடக்க இருக்கின்றது. இந்த போட்டியில் இலங்கைக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது?
இந்த போட்டிகளிலே போலந்தும் மடகாஸ்காரும் விளையாட உள்ளன. போலந்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இலங்கையை விட சற்று உயர்வான நிலையில் இருக்கின்றது தரப்படுத்தல், உலக தரப்படுத்தலில். ஆனால் மடகாஸ்கர் இலங்கையை விட பின்னிலையில் உள்ளது. ஆகவே இந்த போட்டிகளை எடுத்துக்கொண்டோமானால் மடகாஸ்காருக்கு எதிரான போட்டி தான் நாங்கள் முதலில் விளையாட உள்ளோம். 26 தேதி மடகாஸ்காருடனான போட்டியில் வந்து இலங்கை வெற்றி பெறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்றது.
இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டு தான் ஒரு பிரபலம் பெற்ற விளையாட்டாக இருந்தது, அரச மட்டத்தில் அதற்கு தான் அதிக அளவு ஆதரவு இருந்தது. ஆனால் கடந்த பல ஆண்டுகளில் இந்த ரக்பி விளையாட்டுத் துறைக்கு கூடுதலான ஆர்வம் இலங்கை அரசு தரப்பில் காட்டப்படுகிறது. இது எந்த அளவுக்கு இப்ப ரக்பி விளையாட்டுத் துறையை ஊக்குவித்திருக்கிறது?
96 ஆண்டு இலங்கை கிரிக்கெட் அணி உலக சாம்பியன் ஆன போது அவர்களுக்கு சம்பளமோ அல்லது தொழில்சார் கிரிக்கெட் வீரர்களாகவோ அவர்கள் இருக்கவில்லை. ஆனால் காலகட்டத்தில் இலங்கையில் கிரிக்கெட் துறை வந்து தொழில்சார் விளையாட்டாக மாறிவிட்டது. அப்போது அவர்கள் பெரும்பாலும் கிரிக்கெட்டில், அதாவது கிரிக்கெட்டுக்கு விளையாடும் பொழுது சம்பளம் கிடைக்கும், ஊதியம் கிடைக்கும், மற்றது போட்டிக்கான ஊதியம் கிடைக்கும், போட்டியில் வெற்றி பெறுவதற்கான பரிசு தொகை கிடைக்கும், இப்படியான பல வழிகளிலே வீரர்கள் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த வகையிலே ரக்பி விளையாட்டிலும் தொழில்சார், கழக மட்ட தொழில்சார் விளையாட்டு இலங்கையில் இருந்து வந்தது. ஆனால் அது நினைத்த அளவுக்கு பெரிய வெற்றி என்று கூற முடியாது, ஏனென்றால் சம்பளங்கள் குறைவு. ஆனால் இப்போது இந்த வருடத்திலே இருந்து இலங்கை வீரர்களும் தொழில் சார் வீரர்களாக உருவாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வருடம் 40 வீரர்களை ரக்பி யூனியன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றது.
இலங்கை ரக்பி போட்டிகள் குறித்து வீரகேசரி பத்திரிகையின் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் நெவில் அந்தனியிடம் பேட்டி கண்டவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.